2023 ஜனவரி மாத தென்றல் இதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் கேப்டன் லக்ஷ்மி சேகல் ஒளிவடிவும், சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். நேதாஜியின் ஜான்சி ராணி பெண்கள் படையின் முதல் கேப்டன், இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட முதல் பெண் வேட்பாளர் என்பது உள்பட பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர் கேப்டன் லக்ஷ்மி. இவர் அக்டோபர் 24, 1914 அன்று சென்னையில் சுவாமிநாதன் ஏவி அம்முக்குட்டியின் நேருக்கு மகளாக பிறந்தார். தந்தை சுவாமிநாதன் வெளிநாட்டில் சட்டம் பயின்றவர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞர். தாயார் அம்முக்குட்டி சமூக சேவகி, காங்கிரஸ் இயக்க ஆதரவாளர், சுதந்திர போராட்ட வீரர். இருவரது அரவணைப்பில் வளர்ந்த லக்ஷ்மிக்கு இளவயதிலிருந்தே சமூக சேவை மீதும் தேச விடுதலை மீதும் தனியாத ஆர்வம். ஒரு நாள் தாயார் அம்முக்குட்டி லக்ஷ்மியின் அறைக்குள் புகுந்து அவருடைய துணிகளை எல்லாம் எடுத்து தெருவில் போட்டு கொளுத்தினார். லக்ஷ்மிக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை. பின்னர் தான் அது சுதேசி இயக்கம் காரணமாக செய்யப்பட்டது என்பதும், அந்நிய பொருட்களை புறக்கணித்து நம்முடைய நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி வாழ்வது அதன் முக்கிய கொள்கை என்பதும் அவருக்கு தெரிய வந்தன. அது முதல் தானும் அந்நிய பொருட்களை புறக்கணித்து வாழ ஆரம்பித்தார். கல்வி. தொடக்க கல்வியை மிஷினரி பள்ளியில் பயின்ற லக்ஷ்மி உயர்கல்விக்கு லேடி வெல்லிங்டன் கல்லூரி சென்றார். பின்னர் ராணிமேரி கல்லூரியில் இடைநிலை கல்வி பயின்றார். மருத்துவராகும் என்ற விருப்பத்தில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். 1938 டாக்டர் படிப்பை நிறைவு செய்தார் லக்ஷ்மி. சென்னையின் புகழ்பெற்ற கஸ்தூரிபா மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்ற தொடங்கினார். சிறந்த மருத்துவர் என்ற நட்பெயர் பெற்றார். ஆனாலும் அவர் உள்ளத்தில் சுதந்திர கனல் தகித்து கொண்டிருந்தது. சிங்கப்பூரில் மருத்துவ சேவை. மருத்துவ பணி தொடர்பாக 1940 சிங்கப்பூருக்கு பயணமானார் லக்ஷ்மி. அங்கு ஒரு மருத்துவமனையில் பணிபுரிந்தார். 1942 நடந்த பிரிட்டிஷ் ஜப்பான் போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு சிங்கப்பூரில் சிகிச்சை அளித்து வந்தார். அங்குதான் அவருக்கு நேதாஜி INA-வில் இந்திய தேசிய படை பணியாற்றிய வீரர்களுடன் அறிமுகம் ஏற்பட்டது. அவர்களது செயல்பாடுகள் அவரை கவர்ந்தன. சுபாஷுடன் சந்திப்பு. இந்நிலையில் சிங்கப்பூருக்கு வந்திருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை லக்ஷ்மி சந்திக்க நேர்ந்தது. அந்த சந்திப்பு லக்ஷ்மியின் வாழ்க்கையின் திருப்பு முனையானது. ஏற்கனவே இருந்த தேசப்பற்று, சமூக ஆர்வம், உதவும் மனப்பான்மைக்கு சரியான களமாக இந்திய தேசிய படை INA இருக்கும் என முடிவு செய்த லக்ஷ்மி இந்திய தேசிய படையில் இணைந்தார். கேப்டன் லக்ஷ்மி பெண்களாலேயே நடத்தப்படும் ஒரு தனி பிரிவை தொடங்கும் எண்ணத்தில் இருந்தார் நேதாஜி. பல்வேறு திறமைகளும் துணிச்சலும் கொண்டிருந்த லக்ஷ்மியையே அதன் கேப்டனாக நியமித்தார். லக்ஷ்மி கேப்டன் லக்ஷ்மி ஆனார். 20 சிங்கப்பூர் பெண்களை கொண்டு அமைக்கப்பட்ட இப்படையில் லக்ஷ்மியின் தலைமையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒன்றிணைந்தனர். சிங்கப்பூர் மற்றும் பர்மாவில் சிலகால பயிற்சிக்கு பின் கேப்டன் லக்ஷ்மியின் தலைமையிலான படை நேரடியாக களத்தில் இறங்கியது. பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த மணிப்பூர் விடுவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்திய தேசிய படை முன்னேறியது. ஆனால் தொடர்ந்து பெய்த மழை மற்றும் உணவு தளவாட பற்றாக்குறையால் இவர்களது படைகள் நாளடைவில் பின்வாங்கின. கைதும் விடுதலையும். பிரிட்டிஷ் அரசு கேப்டன் லக்ஷ்மி உள்ளிட்ட போராளிகளை கைது செய்தது. விசாரணைக்காக போர்க்கைதிகளாக ரங்கூனுக்கு கொண்டு சென்றது. அங்கு லக்ஷ்மி வீட்டு சிறையில் தனிமையில் அடைக்கப்பட்டார். வழக்கு விசாரணைகளுக்கு பின் 1946 கேப்டன் லக்ஷ்மியை பிரிட்டிஷ் அரசு விடுதலை செய்தது. திருமணம். அதன் பின் இந்தியா திரும்பிய லக்ஷ்மி தனது சமூக மருத்துவ பணிகளை தொடர்ந்தார். தன்னுடன் INA-வில் கர்னலாக பணியாற்றிய பிரேம்குமார் சேகல் என்பவரை 1947 திருமணம் செய்து கொண்டார். கணவருடன் கான்பூரில் தங்கி தனது மருத்துவ சேவையை தொடர்ந்தார். ஏழைகளுக்கு இலவசமாகவே மருத்துவம் பார்த்தார். சமூக பணிகளையும் தொடர்ந்து செய்தார். சமூக பணிகள். லக்ஷ்மி சேகலுக்கு கம்யூனிஸ்ட் போராளியும் கவிக்குயில் சரோஜினி நாயுடுவின் சகோதரியுமான சுஹாசினி நம்பியார் மூலம் கம்யூனிச சித்தாந்தத்தில் ஆர்வம் ஏற்பட்டது. தொடர்ந்து படித்த பல புத்தகங்களின் தாக்கத்தால் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தம்மை இணைத்து கொண்டார். பங்களாதேஷ் பிரச்சனையால் கல்கத்தாவில் பங்களாதேஷிகள் அகதிகளாக வந்து தங்கிய போது அவர்களுக்கு மருத்துவ சேவையுடன் உணவு உடை போன்ற அத்தியாவசிய தேவைகள் கிடைக்க லக்ஷ்மி உழைத்தார். அதுபோல போபால் விஷவாயு கசுவின் போதும் லக்ஷ்மி அங்கு சென்று மருத்துவ முகாம்களை அமைத்து உதவினார். அரசியல் பணிகள். லக்ஷ்மி ராஜ்யசபா உறுப்பினராகவும் சில வருடங்கள் பணியாற்றினார். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவராக இவர் பொறுப்பு வகித்தார். இவரது தன்னலமற்ற தேச சேவைக்காக இந்திய அரசு 1998 இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. 2002 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அப்துல் கலாமை எதிர்த்து லக்ஷ்மி சேகல் போட்டியிட்டார். தனது வாழ்க்கை அனுபவங்களை புரட்சியின் நாட்களில் ஓர் அரசியல் போராளியின் நினைவலைகள் என்ற தலைப்பில் சுயசரிதையாக எழுதியுள்ளார். மறைவு. இறுதிக்காலம் வரை சமூக விடுதலைக்கும் பெண் விடுதலைக்கும் உழைத்த லக்ஷ்மி ஜூலை 23, 2012 அன்று கான்பூரில் காலமானார். இவரது உடல் கான்பூர் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. அவரது கண்கள் பார்வையற்ற ஒருவருக்கு பொருத்தப்பட்டன. தமிழர்கள் மறக்கக்கூடாத தமிழ் பெண் போராளி கேப்டன் லக்ஷ்மி சேகல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.